நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை எங்களுடைய குருமார்கள் ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலேயே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனி ஆரூர், கமலமுனி ஆரூர் சோதியரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வான்மீயரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூர் இடைக்காடர் சமாதியிற் சேந்தனர் அம்மை காக்கவே, சமாதியிற் சேந்தனர் அம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்ரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ. இன்றைய சத்சங்கத்தை பாபாஜியின் அடிப்படை கருத்தை வைத்து தொடங்குவோம் என்று மனதில் ஒரு சிந்தனை. அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதி என்ற அடிப்படை கோட்பாடு. இந்த அடிப்படை கோட்பாட்டுக்குள் சிறிது சிறிதாக திருக்குறளில் சொல்லப்பட்ட சில விடயங்களையும் கொண்டு வந்து இந்த அடிப்படை கோட்பாட்டுக்கு ஆதாரமாக சில தகவல்களை ஆராய்வோம் என்று யோசித்தேன். அதன்படி இன்று திருக்குறளில் சொல்லப்பட்ட இல்லறம் துறவறம் என்ற இரண்டு விடயங்களில் இருக்கும் சிறிய கோட்பாடு யோகத்திற்கு எவ்வாறு பொருந்துகின்றது என்பதை பார்ப்போம். இல்லறம் துறவறம் என்பதை திருக்குறளில் அன்பு, அன்புடைமை, அருளுடைமை என்று இரண்டு சொற்களால் சொல்கின்றார்கள். அந்த அன்பும் அருளும் என்பது எவ்வாறு வர்ணிக்கப்படுகின்றதென்றால், அன்பு தொடக்கமாகவும் அந்த அன்பு தொடங்குவது திருக்குறள் செய்யுள்கள் மூலமாக கல்வியிலிருந்து அறிவும், அறிவிலிருந்து அன்பும், அன்பிலிருந்து அருளும், அருளிலிருந்து மற்றைய சொற்கள் நாங்கள் எங்களுடைய கிரியா யோகத்தில் சொல்லுவது ஆகிய தொண்டு, பக்தி, சரணாகதியை நோக்கி செல்கின்றது. இப்போது பார்த்தமென்றால் திருக்குறளில் கூட அன்புடைமை, அருளுடைமை என்று பேசுகின்றார்கள். திருவள்ளுவர் வகுத்திருக்கின்றார். அது கூட எங்களுடைய கிரியா யோகத்திற்கு அதிலிருந்து புறப்படும் சிறிய கருத்துக்கள் நிச்சயமாக எங்களுடைய சாதனைக்கு உதவியாக இருக்கும். இந்த அன்புடைமையில் அன்பு என்பது வலியுறுத்தப்படுகின்றது. அதைத் தொடர்ந்து அருளுடைமை என்று திருக்குறளில் வலியுறுத்தப்படுகின்றது. அதில் சொல்லப்பட்ட உதாரணங்கள் நிச்சயமாக எங்களுடைய சாதனைகளுக்கு உதவும், எங்களுடைய வாழ்க்கை முறையை வழிநடத்துவதற்கு உதவும் என்றபடியால் அதை பற்றி சிந்திப்போம் என்று யோசித்தேன். அன்புடைமையை சொல்லும்போது அதற்கு உபமானம் சொல்லப்படுகின்றது. அதாவது உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் வைக்கும் அன்பு, நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் வைக்கும் அன்பின் நிமித்தம் உங்களுடைய பிள்ளை ஓடும்போது விழுந்து விட்டால், ஐயோ பிள்ளை விழுந்து விட்டதே என்று அந்த பிள்ளையை போய் தூக்கி விடுகின்றீர்கள், ஆறுதல் சொல்கின்றீர்கள். அது இயற்கையாகவே உங்களுடைய வாழ்வியலில் வரும் அன்பு உங்களுடைய குடும்பத்திற்குள். அதில் அது எல்லோருக்கும் வரக்கூடிய அன்புதான், அதில் ஒரு விதமான மாற்றமும் இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு பொது மண்டபத்தில் ஏதோ ஒரு நிகழ்வுக்காக அமர்ந்திருக்கும் போது அந்த மண்டபத்தில் ஒரு பிள்ளை ஓடுகின்றது, விழுந்து விடுகின்றது. அந்த பிள்ளை விழுந்தவுடன் உங்களுடைய பிள்ளையை நீங்கள் என்ன மாதிரி உங்களுடைய வீட்டில் ஓடிப்போய் தூக்கி ஆறுதல் சொன்னீர்களோ அதே போல் நீங்கள் செய்வீர்களானால் அது அன்பு என்ற இடத்திலிருந்து அருள் என்ற இடத்திற்கு செல்கின்றது என்று திருக்குறள் சொல்லுகின்றது. ஆகவே அந்த இந்த அன்புடைமை அருளுடைமை மூலம் என்ன தெரிகின்றதென்றால், நீங்கள் குடும்பத்தில் செலுத்தும் அன்பு, குடும்பத்திற்குள் செலுத்துவது எல்லோராலும் சாதாரணமாக நடக்கக்கூடிய விடயம். ஏனென்றால் அது பற்று மூலமாக வருவது. ஆனால் ஒரு பொது இடத்தில் அதே நிகழ்வு நடக்கும் போது, இன்னொரு பிள்ளைக்கு நடக்கும் போது, நீங்கள் ஓடி சென்று அந்த உதவியை செய்வது, அது அன்பிலிருந்து அருளாக மாறுகின்றது. ஆகவே அந்த நிலைக்கு நாங்கள் போகும்போதுதான் கிரியா பாபாஜியின் மூல கருத்துக்களான அன்பிலிருந்து நாங்கள் தொண்டுக்கு செல்கின்றோம். திருக்குறளில் சொல்லப்படும் அன்பிலிருந்து அருளுக்கு செல்வதென்பது கிரியா யோகத்தில் அன்பிலிருந்து தொண்டுக்கு செல்வதற்கு சமமானது. ஆகவே நாங்கள் எங்களுடைய பிள்ளைகள் என்று பார்க்காமல், எங்களுடைய சொந்த பந்தம் என்று பார்க்காமல், நாங்கள் எல்லா உயிர்கள் மீதும் அன்பு வைக்க வேண்டும் என்பதுதான் திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்லும் வாசகமும், எங்களுடைய கிரியா யோகத்தில் நாங்கள் மூல ஆதாரமாக எடுத்து நான்கு செயல்களை செய்வதுமாகும் அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதி. அப்போது இந்த அன்பு எப்போது அருளாகின்றது என்பதை இந்த ஓமானம் மூலம் பார்த்தோம். உங்களுடைய பிள்ளைக்கு நடந்த ஒரு செயலும், உங்களுக்கு தெரியாத ஒரு பிள்ளைக்கு நடந்த செயலிலும் உங்களை ஈடுபடுத்தும் போது உங்களுடைய வாழ்க்கை முறை, உங்களுடைய மனநிலை பொது சேவையை நோக்கி திரும்புகின்றது. ஆனால் இதுக்கு அடுத்தபடி என்னவென்றால், நீங்கள் மனிதனுக்கு மனிதன் உதவி செய்வதை விட அதற்கு மேலான அடுத்தபடியாகிய மனிதன் மற்றைய உயிர்களுக்கு செய்யும் சேவையை சிறிது சிந்திப்போம். சில ஓமானங்கள் மூலம் சில மனதில் இருக்கும் சில பழைய நிலையில் படித்த சிறு கதைகளை எனக்கு முழுமையாக சொல்ல முடியாவிட்டாலும் என்னுடைய மனதில் இருப்பதை வைத்து உங்களுக்கு சொல்லுகின்றேன். எல்லோரும் நான் சிறிய வகுப்பில் படித்திருப்பேன். மனுநீதி கண்ட சோழன் என்று ஒரு அரசன் இருந்ததாக முந்தி பழைய காலத்தில். அவனுக்கு ஒரு இளவரசன், ஒரு மகன் இருந்ததாகவும், அந்த மகன் தன்னுடைய நாட்டில் சுற்றி பார்ப்பதற்கோ என்னத்திற்கோ தன்னுடைய தேரில் சென்றபோது அவன் பிழை ஒன்றும் செய்யவில்லை. அவன் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு மாட்டு கண்டொன்று அதை குறுக்கிட்டதாகவும், தேரை அவனுக்கு அதை நிற்பாட்ட முடியாத நிலையில் அவனுடைய தேர் ஏறி அந்த மாட்டு கன்று இறந்து விட்டதாகவும், அதனால் துயருற்ற அதனுடைய தாய் பசு அந்த காலத்தில் ஒழுக்கங்கள் நன்றாக இருந்தபடியால் அது நடக்கக்கூடிய செயல்கள்தான். அது தன்னுடைய அழுது கொன்று தன்னுடைய கவலையை சொல்லுவதற்கு அரண்மனைக்கு சென்று அங்கு கட்டப்பட்டிருந்த மக்களுக்கு நடக்கும் துன்பங்களை அறிவிப்பதற்காக கட்டப்பட்டிருந்த மணியை அடித்ததாகவும், அரசன் வந்து என்ன என்று வினாவிய போது மந்திரியிடம், மந்திரி கொஞ்சம் தயக்கத்துடன், உங்களுடைய பிள்ளை தவறுதலாக, அவருடைய பிள்ளை அல்ல ஆனால் தவறுதலாக தன்னுடைய தேர் சக்கரத்தை அந்த கண்டுக்குட்டி மீது ஏற்றியதால் அந்த கன்று இறந்ததால் இந்த பசு துயரத்தில் வந்து மணியடிக்கின்றது என்று கூறியதாகவும், உடனடியாக மனுநீதி கண்ட சோழன் அந்த மந்திரியிடம் உடனே தன்னுடைய மகனை வரவழைத்து அதே தேருக்கு முன்னால் அவனை படுக்க வைத்து மந்திரியிடம் சொல்கின்றார், தேரை அவன் மீது ஏற்றி உடனே அவனை சாகடிக்க வேண்டும். அவன் செய்தது பிழை. அந்த பசு வருந்துவது போல் நாங்களும் வருந்த வேண்டும். உடனடியாக சாகடிக்க சொல்லி. ஆனால் அந்த கதையின்படி மந்திரி அதை செய்ய தயங்குகின்றார். அதனால் அவர் உடனடியாக இறக்கின்றார் என்று கதை, ஹார்ட் அட்டாக் என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் அரசன் விடவில்லை. உடனே தான் அந்த தேரில் ஏறி தன்னுடைய மகனுக்கு மேல் தேரை ஏற்றி மகனை கொள்கின்றான். அந்த செயலை கண்ட கடவுள் அவனுக்கு அருள் கொடுத்து அந்த மூவரையும் உயிர் புறச் செய்கின்றார். அவனுடைய நீதி வலுவாமையை கண்டு என்று கதை. அதில் கூட, அந்த கதையில் கூட நாங்கள் என்ன அறிகின்றோம் என்றால், அந்த மனிதனுக்கு மனிதன் உதவி செய்வது, மனிதன் குடும்பத்துக்குள் உதவி செய்வது, இரண்டும் செய்யக்கூடிய விடயங்கள். ஆனால் மனிதன் மனிதனை தாண்டி ஒரு மிருகத்துக்கு உதவி செய்வது, அன்பு வைத்து உதவி செய்வதென்பது இந்த கதையொரு உவமானம். ஆகவே எங்களுடைய அன்பு அருளுக்கு போனால் மாத்திரம் காணாது, தொண்டுக்கு போனால் மாத்திரம் காணாது. அந்த தொண்டு, அந்த அன்பு மற்றைய மிருகங்கள், பறவைகள், மற்றைய உயிரினங்கள் மீதும் போகும்போது தான் அது முழுமை பெறுகின்றது. ஆகவே நாங்கள் அந்த நிலையை தோக்கி அதை நெருங்கி போக வேண்டும். இன்னொரு கதையின் ஞாபகம் வருகின்றது. அது முழுமையாக தெரியாவிட்டாலும் உதாரணத்துக்கு உவமானத்துக்கு சொல்லுகின்றேன். சிபி சக்கரவர்த்தி என்றொரு கதை படித்தேன். ஆரம்ப காலத்தில் ஒரு புறாவை பறந்து திரத்தி கொண்டு வருவதாகவும், அந்த பருந்து புறாவை பிடித்து அதை உணவு உணவு பெருந் உணவு சாப்பிட வேண்டும் என்று வந்ததாகவும், அந்த அப்போது அந்த அரசன் சிவி சக்கரவர்த்தி அதை தடுத்து புறாவை காப்பாற்றியதாகவும், என்னத்திற்காக நீ புறாவை திரத்துகின்றாய் என்று கேட்டபோது தன்னுடைய பசி ஆறுவதற்கென்று சொன்னதாகவும், அதற்கு சிவி சக்கரவர்த்தி உடனடியாக தன்னுடைய கத்தியை எடுத்து உனக்கு இறைச்சிதானே தேவை என்று தன்னுடைய துடையில் ஒரு பகுதியை வெட்டி அதற்கு கொடுப்பதாகவும் ஒரு கதை. அதில் கூட இந்த ஐந்தறிவுள்ள ஒரு பறவைக்கு ஒரு அரசன் அப்படியாக தன்னுடைய அன்பை காட்டினான் என்றும் வருகின்றது. இது அறிவுள்ள ஜீவர்களுக்கு எனக்கு தெரிந்த ரெண்டு கதை. அறிவற்றதை பார்ப்போம். அதை பற்றி இரண்டு சத்சங்கத்துக்கு முன்னால் பேசினாலும் அதை சமரியாக பார்ப்போம். கண்ணப்பன் என்ற வேடுவன் ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு மலைக்கு சென்றபோது அங்கு ஒரு கல் ஒருவரும் கவனிப்பாரற்று இருந்தது. கல் என்று நான் ஏன் சொல்லுகின்றேன் என்றால் அது லிங்கம். லிங்கம் என்னத்தால் செய்யப்பட்டது? கல்லினால் செய்யப்பட்டது. அதற்கு இன்னும் அறிவு குறைவு. ஆனால் அது லிங்க வடிவில் செய்யப்பட்டிருந்ததால் அந்த லிங்கம் சரியாக பராமரிக்கப்படவில்லை என்று அதை பராமரித்ததாகவும், ஒரு நாள் அந்த லிங்கத்தின் கண்களிலிருந்து இரத்தம் வந்ததாகவும், வலது கண்ணிலிருந்து அந்த இரத்தத்தை துடைப்பதற்காக கண்ணப்பன் தன்னுடைய கண்ணை கத்திய அம்பினால் பீத்து அந்த கண்ணில் அப்பி அந்த இரத்தத்தை நிப்பாட்டியதாகவும், பேந்து மறுகண்ணில் இரத்தம் வரும்போது அதே வைத்தியத்தை அந்த லிங்கத்துக்கு சிவனுக்கு செய்ததாகவும், அதனால் மனமுரிய சிவன் அவனுக்கு தன்னுடைய காட்சியை காட்டி தன்னுடன் தன்னுடைய உருவத்தில் வலது புறமாக அவரை ஏற்றுக்கொண்டார் என்பது கதை. அந்த கதையில் பார்த்தீர்கள் என்றாலும் அது அறிவு குறைந்த கல்லாக இருந்தாலும் அதன் மீது கூட அது லிங்கமாக இருந்தபடியால் அந்த கண்ணப்பனுக்கு லிங்கம் என்றாலே என்னென்று தெரியாத கண்ணப்பனுக்கு அதில் ஒரு ஆர்வம் வந்து அந்த அன்பை காட்டினார் என்பது கதை. அப்போ இந்த உவமானங்கள் எல்லாம் ஏன் சொல்லப்படுகின்றதென்றால், உங்களுடைய அன்பு ஆறறிவுள்ள மனிதனில் மாத்திரம் தங்கியிராது, இறைவனில் மாத்திரம் தங்கியிராது, அதற்கு கீழே இருக்கிற ஒரு அறிவிலிருந்து ஐந்து அறிவுகள் இருக்கின்ற உயிரினங்கள், தாவரங்கள், கல்லுகள் எல்லாவற்றிலும் இருக்க வேண்டும் என்பது மிகவும் சிறந்த ஒரு விடயம். அதை நோக்கி போவது கடினம் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் சிறிது சிறிதாக நீங்கள் உங்களுடைய அன்பை அந்த அளவில் வளர்க்க வேண்டும். அந்த அன்புதான் அப்போது அருள் அளவிற்கு செல்லும். அந்த அருள்தான் உங்களை பக்திக்கு கொண்டு சென்று சரணாகதிக்கு கொண்டு செல்லும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. ஆகவே கிரியா சாதகர்களே, நீங்கள் உங்களுடைய சாதனைக்கு உங்களுடைய வாழ்வியல் முறைகளை, இந்த அன்பு என்று சொன்ன முறைகளை நீங்கள் நன்றாக பயன்படுத்தி உங்களுடைய சாதனையை அன்பு, அருள், அருளிலிருந்து தொண்டு, பக்தி, சரணாகதியை நோக்கி செல்வதற்கு நன்றாக பயன்படுத்த வேண்டும். ஆகவே அடித்தளமான அன்பு என்பது உங்களிடம் பெருக வேண்டும். அந்த அன்பு உள்ளம் வரும்போது உங்களுடைய வாழ்க்கை முறைகள் பல வகையான முறைகள் மாறுதல் அடையும். அதனால் உங்களுடைய சாதனை மேல் நோக்கி வரும் என்பதை மறந்து விடாதீர்கள். அடுத்ததாக இன்னொரு கருத்தையும் திருக்குறளிலிருந்து கருத்து மூலமாக பார்ப்போம். உள்ளும் புறமும், அதாவது அகமும் வெளியும், அகத்தில் இருப்பதுதான் வெளியில் செயல்படும் என்பது வள்ளுவர் வாக்கு. ஆகவே உங்களுடைய அகம் நன்றாக இருந்தால்தான் புறம் நன்றாக இருக்கும் என்பது எல்லோரும் அறிந்ததே. ஆதலால்தான் நீங்கள் செய்யும் எல்லா செயல் கூட உடலால் மனத்தால் செயலால் அமைய வேண்டுமென்று எங்களுடைய கிரியா யோகம் சொல்கின்றது. அதற்கு மேலாக ஆழமான கருத்து சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே உங்களுடைய அகம் நன்றாக இருந்தால்தான் புறம் நன்றாக இருக்கும். ஆகவே உங்களுடைய அகத்தை நீங்கள் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். அதற்கு அன்பு ஒரு வழி, அதை பார்த்து விட்டோம். ஆனால் நாங்கள் இப்போது எங்களுடைய எல்லா உயிர்கள் ஆன்மாக்களை எடுப்போம் என்றால், நாங்கள் பலவாறான பிறப்புகளை இந்த உலகத்தில் எடுத்திருக்கின்றோம். ஆனால் எல்லா ஆன்மாக்களுக்கும் ஒரே ஒரு விஷயம் எல்லா ஆன்மாக்களுக்கும் ஒன்றாக இருக்கும் என்பது கூறப்பட்டிருக்கின்றது. அது என்னவென்றால், நாங்கள் உயர வேண்டும். அந்த முயற்சி இல்லாத ஆன்மா ஓ உயிர் இந்த உலகத்தில் ஒன்றும் இருக்க முடியாது. இது மணிவாசகரின் திருவாசகத்தில் சொல்லப்பட்ட ஒரு சிறிய கருத்து. திருவாசகத்தை பற்றி சொல்லப்பட்ட ஒரு சிறிய கருத்து, மணிவாசகரை சொல்லப்பற்றிய சிறிய கருத்தில் இந்த தத்துவம் வருகின்றது. உவமானமாக, எல்லா ஆன்மாக்களுக்கும் தாங்கள் உயர வேண்டும் என்ற விருப்பு நிச்சயமாக உண்டு. அது இல்லை என்று சொல்லவே முடியாது. அது என்ன மாதிரியான உயர்வாகவும் இருக்கலாம், ஆன்மீகமாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம். ஆனால் தாங்கள் தாழ வேண்டும் என்று ஒருவரும் கேட்பதில்லை, விரும்புவதும் இல்லை, நினைப்பதும் இல்லை. ஆனால் இந்த உலகத்தில் ஒரே ஒரு ஆன்மா, அதற்கு முரணாக இருந்த ஒரே ஒரு ஆன்மா என்று சொல்லப்படுகின்றது. அந்த ஆன்மா மணிவாசகர். அவர் தன்னை தாழ்மைப்படுத்துகின்றார் இறைவன் முன், வருந்தி வருந்தி அழுகின்றார். தன்னை தாழ்மையான நிலைக்கு கொண்டு போய் இறைவனிடம் தன்னுடைய விண்ணப்பங்களை கொடுக்கின்றார். தன்னை தாழ்மையாக வைத்திரு என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றார். அவர் ஒரு அரச சபையில் மந்திரியாக இருந்தவர். சுக வாழ்க்கையில் அங்கிருந்து ஒரே நாளில் தன்னுடைய நிலையை மாற்றி இறைவனிடம் சரணடைந்து இறைவனை துதி பாடுகின்றார். அப்போது தன்னுடைய நிலையை கீழே இறக்குகின்றார் என்று அவருடைய பாடல்களில் இருந்தே சொல்லப்பட்டிருக்கின்றது. அதில் ஒரு பாடலை நான் மனனம் செய்து பார்த்தேன், அதை உங்களுடன் பகிர்கின்றேன். உற்றாரை நான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பெயர் வேண்டேன். கற்றாரை நான் வேண்டேன், கற்பனவும் இனியமையும், குற்றாலத் தமைந்துமையும் கூத்தா. கற்றாவின் மனம் போல மனமுருகி வேண்டுவனே என்று பாடுகின்றார் என்று திருவாசகத்தில் ஒரு பாடல். அவர் தன்னை மிகவும் குறைந்த நிலைக்கு கொண்டு போய் தன்னுடைய ஆறறிவிலிருந்து தன்னை ஐந்தறிவு ஆக்கிவிடு இறைவா என்று சொல்லுகின்றார். அதற்கு காரணமும் கொடுக்கின்றார் இறைவனுக்கு. இந்த ஆறறிவில் இருந்து கொண்டு இந்த ஆறாவது அறிவை வைத்து கொண்டு நான் அல்லற்படுகின்றேன், உன்னிடம் வர முடியாமல். என்னை ஐந்தறிவு ஆக்கினாய் என்றால் எனக்கு உன்னிடம் வந்து சேருவது இலகுவாக இருக்கும். ஏனென்றால் இந்த ஆறாவது அறிவு எனக்கு தேவையில்லை என்றபடியால் எனக்கு ஐந்தறிவை தந்து என்னை ஆட்கொண்டுடு என்று சொல்லுகின்றதாக திருவாசகம் கூறுகின்றது. இதை நான் ஏன் சொல்லுகின்றேன் என்றால், இதில் ஒரு உவமான கதை ஒன்று இருக்கு, திருவள்ளுவருடன் சம்பந்தப்பட்ட கதை திருக்குறளில். அதாவது திருவள்ளுவரிடம் தன் அவருடைய மாணாக்கன் ஒருதன் வந்து கேட்கின்றாராம், நான் என்னுடைய வாழ்க்கையில் உயர வேண்டும், என்ன மாதிரி உயரலாம் என்று. அதற்கு திருவள்ளுவர் சொல்லுகின்றாராம், சரி நான் உனக்கு வழி சொல்லுகின்றேன் உயர்வதற்கு, என்னுடன் வா என்று சொல்லி தன்னுடைய வீட்டுக்கு கிட்டே இருந்த ஆச்சிரமத்துக்கு கிட்டே இருந்த ஒரு குளத்திற்கு அந்த மாணாக்கனை கூட்டிக் கொண்டு செல்கின்றாராம். அந்த குளம் தாமரை குளம். அந்த மாணாக்கனிடம் சொல்லுகின்றாராம், நீ உயர வேண்டுமென்றால் நான் உனக்கு சொல்லும் செயலை நீ செய், அப்போது உனக்கு அதற்குரிய விடை கிடைக்கும் என்று சொல்லி அந்த தாமரை குளத்தில் தாமரைகள் தண்ணிக்கு மேல் மிதந்து கொண்டிருக்கின்றது. அதில் ஒரு தாமரையை உயர்த்தி காட்டு, அதை போய் என்று கேட்கின்றாராம். அந்த நிலையிலிருந்து உயர்த்து மாணக்கன், அது என்ன சின்ன வேலை தானே என்று போய் குளத்தில் இறங்கி ஒரு தாமரை மலரை பிடித்து மேலே எழுக்கின்றார் உயர்த்துவதற்கு. அது உடைந்து கையில் வருகின்றது. இப்படி பல தடவை செய்கின்றார். ஒரு தாமரையையும் அவரால் உயர்த்த முடியவில்லை. எல்லாம் உடைகின்றது, பூ கையில் வருகின்றது. மேலே வந்து சொன்னாராம், அது உயர்த்த முடியாத இருக்கின்றது என்று. சரி, நான் உனக்கு நாளைக்கு இன்னொரு வழி சொல்லுகின்றேன் என்று மாணாக்கனை கூட்டிக் கொண்டு போய்விட்டார். அடுத்த நாள் ஏதோ பெரிய மழை ஒன்று பெய்கின்றதாம். அந்த தாமரை அந்த ஊர் முழுக்க தண்ணி நிலை உயர்ந்திருக்கின்றது அந்த மழையால். திரும்பவும் அதே குளத்திற்கு அந்த மாணாக்கனை கூட்டிக் கொண்டு சென்று காட்டுகின்றாராம், நேற்று மழை பெய்திருக்கிறது, உனக்கு தெரியும், இப்போ போய் தாமரையை பிடுங்கி உயர்த்திப்பார் என்று சொல்லுகின்றாராம். அப்போது அந்த மாணாக்கன் சொல்லுகின்றானாம், மழை தண்ணி கூடுதலாக இருக்கின்றது மழை பெய்தபடியால் என்று சொல்லும்போது அவர் சொல்லுகின்றாராம், அப்போ நீ நேற்று அந்த தாமரையை ஒரு 3 அடி தண்ணி குறைவாக இருக்கும் போது உயர்த்தினாய், உயர்த்த முடியவில்லை, அது உடைந்து விட்டது. அதனுக்குரிய காரணம், அது நீ வந்து சொன்ன காரணம், அது கீழே இருந்து மேலே இழுக்க முடியாத நிலையில் அது ஊன்றுதலாக இருக்கின்றது என்று. இன்று அதே தாமரை மலர்களை பார், 3 அடி உயர்ந்திருக்கின்றது தண்ணிக்கு மேல். அது என்ன மாதிரி உயரலாம், என்னென்று உயர்ந்தது என்று அந்த விளக்கத்தை அந்த மாணவனுக்கு கொடுக்கின்றார். அப்போது மாணவனுக்கு புரிகின்றது, அந்த தண்ணி நிலை உயர தாமரை தானாகவே உயர்ந்ததென்று. அதை வைத்து அந்த மாணாக்கனுக்கு அவனுடைய வாழ்வியலில் அவன் செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை திருவள்ளுவர் சொல்லுகின்றாராம். அதாவது, நீ உன்னுடைய உள்ளத்தை உயர்த்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ உயரலாம் என்ற ஒரு கருத்தை, மகா கருத்தை அதன் மூலம் விளங்கப்படுத்துவதாக அந்த ஓமானம் அமைகின்றது. அது எங்களுடைய சாதகர்களுக்கு மிகவும் பொருத்தமாகும், பொருந்த வேண்டியது, எல்லா உயிர்களுக்குமே பொருந்த வேண்டியது. ஏனென்றால் இந்த அகமும் புறமும் என்ற செயல்களில் உங்களுடைய அகத்தை நீங்கள் உயர்த்துவீர்களாக இருந்தால் உங்களுடைய புறம் தானாகவே உயரும் என்பதற்கு இது ஒரு பறைசாத்து. அதாவது, நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் நல்ல எண்ணங்கள், நல்ல விடயங்கள், நல்ல செயல்களை நீங்கள் எண்ணும் போது உங்களுடைய வெளி வாழ்க்கை, உங்களை மற்றவர்கள் பார்க்கும் போது நீங்கள் உலகத்தில் மிகவும் உயர்ந்த நிலையில் இருப்பீர்கள். ஆகவே உங்களுக்கு தேவையான தகவல் இங்கே என்னவென்றால், உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் உயர்த்த பழக வேண்டும் சாதகர்களே. அதை உயர்த்துவதற்கு உங்களுடைய சாதனை மாத்திரம் உதவி செய்யும் என்பதல்ல, உங்களுடைய வாழ்க்கை முறையும் அதற்கேற்ற மாதிரி இருக்க வேண்டும். அந்த வாழ்க்கை முறைப்படி உங்களுடைய உள்ளம் உயரும் போது உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும், உங்களுடைய உலகியல் தரங்களும் உயரும், உங்களுடைய ஆன்மீக தரங்களும் உயரும், உங்களுடைய சாதனையும் உயரும். ஆதலால் உங்களுடைய உள்ளத்தை உயர்த்துவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். ஆகவே இன்றைய சத்சங்கத்தில் நாங்கள் அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதியை மணிவாசகரின் ஸ்ரீய திருவாசக கருத்துக்களுடனும் திருக்குறளில் சொல்லப்பட்ட அன்புடைமை அருளுடைமை என்ற சிறிய கருத்துக்களுடனும் உங்களுக்கு கொணர்ந்தே, இதை நீங்கள் உங்களுடைய சாதனையில், உங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றி உங்களுடைய சாதனையை கூட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து வினா விடைகளுக்கு பாபாஜியுடன் சேர்ந்து விடை காணுவதற்கு உங்களை அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம்.